நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
காய்கறி பழங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்ட்டு நம்ம அன்றாடம் இப்போ ரேடியோவில் கேட்குறோம், டிவிலையும் பார்க்குறோம், செய்தித்தாள்கள்லையும் வருது. ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில காய்கறி பழங்கள் நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்களோட கன்சம்ஷன் ரொம்ப கம்மி தான், 100 கிராம் 200 கிராம் அளவில் தான் சேர்த்துக்கிறாங்க, சிக்கன் மட்டன் கூட. இப்போ தமிழ் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சூடு, இது குளிர்ச்சி அப்படிலாம் சொல்லி சில விஷயங்களை ஒதுக்க சொல்கிறாங்க. ஆங்கில மருத்துவர்கள் வந்து அதற்கு எப்போவுமே உடன்படுறது இல்லை. இப்போ இந்த காய்கறிகளில் உண்மையிலே வந்து மருத்துவ குணம் இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் செயலிழந்து போயிட்டே இருக்குதுங்க. புது புது மருந்துகள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நோய் கிருமிகள் வந்து ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தியை அது தோற்றுவிச்சுக்குது. நாம் ஒரு புது மருந்து கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆகுதுன்னா, அந்த மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுக்கு பாக்டீரியாவுக்கோ வைரஸுக்கோ ஒரு சில மாதங்களே போதுமானதாக இருக்குது. இப்போ 10 வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை ஒரு 10 மாதத்துக்குள்ளே அது பயனில்லாமல் போயிடுறது நம்ம பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்குது. அதே மருந்து 10 மாதத்துக்கு முன்னாடி நல்லா வேலை செய்து இன்றைக்கி கொடுத்தோம்னாக்கா அது பயன்படுவதாக இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி டியூபர்க்ளோசிஸ்ன்ற ஒரு நோய் தமிழகம் முழுக்க நிறைய பரவலாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அது சானிட்டோரியம்லாம் கட்டி நல்ல ரிஃபாம்பிசின் போன்ற மருந்துகள், ஐசோனியசைடுன்ற மருந்து இதெல்லாம் வச்சு அதை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு ஒழிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் டியூபர்க்ளோசிஸ் தலையெடுத்திருக்கு. நானும் தெருக்களில் 2 பேர் 3 பேராவது நான் பார்க்குறேன். தொழிலாளிகள், பாட்டாளிகள் போன்றவங்க, சிமெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் டியூபர்க்ளோசிஸ் நோய் இருக்கிறத பார்க்குறேன். அவங்களுக்கு அந்த பழைய மருந்துகள் இப்போ வேலை செய்கிறதில்ல. புது மருந்துகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கிடைக்கவும் மாட்டேங்குது. இப்போ அதை மருந்து கண்டுபிடிக்கிறது சாதாரண காரியமாகவும் இல்லை. இந்த நிலையில் புது புது மருந்துகள் எங்கே போகணும்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு மாணவி ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு வந்து ஒரு PhD ஆராய்ச்சிக்காக கொடுக்கும்பொழுது, இங்கே நாம் பயன்படுத்த ஒரு 27 காய்கறிகளை எடுத்துக்கும், அதில் என்னென்ன மருந்து குணங்கள் இருக்குது கண்டுபிடி அப்படின்னு சொல்லி பார்த்து, 27 காய்கறிகளில் என்னென்ன மருந்து, ஒரு கெமிக்கல் தானே, எந்த மருந்துன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான், ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளில் வந்து ஒரு 5 வகையில் அதை அடங்கிடும். ஒரு வகை வந்து ஃபீனாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு வகை வந்து ஆல்கலாய்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெர்பினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இந்த ஃபீனாலிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்னொரு இதர முறையில் இருக்கலாம், கிளைக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இந்த கெமிக்கல் வகுப்புக்குள்ளே தான் எல்லா மருந்துகளும் அடங்குது. இப்போ நம்ம பயன்படுத்துகின்ற அலோபதி மருந்தாலும், ஆயுர்வேதிக் மருந்தாலும், சித்தா மருந்தாலும், யுனானி மருந்தாலும் இந்த 5 வகை மூலக்கூறுகளுக்குள்ளே தான் அடங்கி ஆகணும். இந்த 5 வகை மூலக்கூறுகள் வந்து தாவரங்களில் இருக்குதா அப்படின்னு பார்த்து, குறிப்பாக காய்கறியில் இருக்குதான்னு பார்த்தா, காய்கறியும் தாவரம் தானே, அதில் எப்படி இல்லாமல் போக முடியும்? அதில் பார்க்கும்பொழுது வாழையில் மட்டுமே 200 வகையான மூலக்கூறுகள் இருக்குது. வாழைப்பழத்தில், வாழை மட்டையில், வாழைப்பூவிலேருந்து எடுத்துட்டோம், வாழைன்னு எடுத்துகிட்டா அதில் இருக்குது. பாகல்காய் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 50 இருக்குது. இப்படி எல்லா காய்கறிகளிலுமே இருக்கிறது மட்டுமே தான் பார்த்தா ஒரு 2000 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஏன் இந்த மருந்துகள் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மருந்துகளுக்கெல்லாம் இது இந்த பொருள் இருக்குது, இதுக்கு என்ன எந்த நோய்க்கு இது பயன்படும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். வழக்கமாக நோய்க்கு தான் மருந்து கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம மருந்து கையில் வச்சுக்கிட்டு இது எந்த நோய்க்கு பயன்படும் பார்க்கறது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தலைகீழ் முறையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணது. இதுக்கு சில கம்ப்யூட்டர் கருவிகளெல்லாம் பயன்படுத்தி அந்த பெண் அதை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, வழக்கமாக நம்ம சாப்பிடுகின்ற இந்த பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, அது டயபெட்டிஸ்க்கு நல்ல மருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய மருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏகார்போஸ் அப்படின்னு இப்போ வந்து பரவலாக மருந்து கொடுக்குறாங்க அலோபத்தியில், இந்த டயபெட்டிஸ் 2க்கு கொடுக்குற ஒரு மருந்து. அதே மாதிரி வடிவமுள்ள பொருள் பீட்ரூட்டில் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறோம், நீ பூமிக்கடியில் வாழ்கின்ற தாவரங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டா டயபெட்டிஸ் அதிகமாக. அது காரணம் என்னென்ன, பூமி கீழே இருக்கக்கூடிய கிழங்குகளில் வந்து ஸ்டார்ச் நிறைய இருக்கும், அதில் டெக்ஸ்டின் நிறைய இருக்கிறதுனால குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்துறது காரணமாக இருக்கான். ஆனால் அதே குளுக்கோஸ் லெவலை கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்குலையே அதுக்கு மாற்று மருந்தும் அதுக்கிட்ட கையில் வசம் இருக்குதை பார்க்குறோம். இப்போது நம்ம குளுக்கோஸே சாப்பிடாமல் இருக்க முடியாது, டயபெட்டிஸ் பீப்புள் ஸ்டார்ச்சே சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு மருந்து தான் சாப்பிடணும் இல்லையா. அதனால் பார்க்கும்பொழுது மருந்தே உணவாகவும் நோய்க்கு காரணமாக இருந்து அதுக்கு தீர்க்கின்ற மருந்தாகவும் இருக்குது, நோயாகவும் இருந்து நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கும் பொழுது இந்த ஆராய்ச்சி வந்து எனக்கு ரொம்ப கண் திறந்ததாக இருந்தது. பாட்டி காலத்தில் சொல்லக்கூடிய வைத்திய பொருட்களை எல்லாம் பார்த்தோம்னா இந்த காய்கறி இதுக்கு நல்லது, இதுக்கு இப்படி இது நல்லது, உடம்பு குளிர்ச்சியாக்கும், இது வெப்பமாக்கும், இது சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மூலக்கூறுகள் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குதுன்னு தெரியுது. இந்த ஆராய்ச்சி இப்போது ஒரு அண்மையில் தான் அவங்க டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க, அவங்க பப்ளிஷ்லாம் பண்ணுவாங்க, கட்டுரைகளை எழுதி வரும் பொழுது அதை பற்றி பரவலான தகவல் வரும்பொழுது பொதுமக்களுக்கு போய் சேரும். சேரும்பொழுது எதிர்காலத்தில் வந்து மருந்துகளுக்காக நாம் மூலிகைகளை தேடி காடுக்கு போக வேண்டியதில்லை. என்னென்ன மூலிகையில் இருக்குதோ அந்த அத்தனை மருந்து குணங்களும் காய்கறியிலேயே இருக்குது, ஆனால் எந்த காய்கறியில் எவ்வளவு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அந்த காய்கறி இனம் கண்டுபிடிச்சி அதனுடைய அளவையும் கூட்டி பார்க்கணும்னாக்க நமக்கு வந்து மருந்துகளுக்கு வந்து வெளியெங்கும் போக வேண்டாம், சாப்பிடுற காய்கறிகளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாங்க.
ஒரு புது தகவலை அவங்க மாணவி வெளியிட்டிருக்கிறாங்க, அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு பீட்ரூட், அது ஒன்று. அதில் இயற்கையிலேயே வந்து இனிப்பு சுவையும் இருக்குது, டயபெட்டிக் ஆகாதுன்னு நினச்சா ஆனால் அதில் மருந்து இருக்குது அப்படின்ட்டு ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க சார், இப்போ அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த என்வி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி பூண்டு விழுத சேர்ப்பாங்க. பூண்டு வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும்னு வேறு சொல்கிறாங்க, இஞ்சி வந்து கபத்தை தணிக்கும், பித்தத்தை போக்கும், அதெல்லாம் சொல்கிறாங்க. அதோட மருத்துவ குணம் அதையும் அடிக்கடி சேர்த்துக்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க, இஞ்சி வெள்ளை போடு கூட சூடு, நான் இப்போ தான் சொன்னேன் தமிழ் மருத்துவத்திலலாம் சூடு குளிர்ச்சின்னு இருக்குதுன்ட்டு.
சமையல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த இஞ்சியும் பூண்டுக்கும் ஒரு பைண்டிங் கெப்பாசிட்டி உண்டு, ஒரு பிசுபிசுப்பு தன்மை உண்டு, பூண்டுக்கு நல்லா ஒரு ஒட்டும் தன்மை இருக்குதுன்னு தெரியும் இல்லையா. நீங்கள் பூண்டை தோல் கிள்ளிட்டு கையை போயிட்டு சில பிசுக்குன்னு ஒட்டுறது பார்ப்போம். இந்த பிசின் மாதிரி இருக்கிற தன்மை வந்து இந்த சமையலுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த குருமா செய்வதோ இந்த காய்கறிகளை செய்யும்போதோ பிரியாணி செய்யும்போதோ அது ஒரு பசைத்தன்மை கொடுத்தா தான் திரண்டு வரும். மற்ற இந்த வாசனை பொருள்லாம் போடுறீங்க இல்லையா, சோம்பு அப்புறம் லவங்கம் இதெல்லாம் அரைச்சி போடும்போது தனித்தனியை பிரிஞ்சிடும். ஆனால் அதை ஒட்டு சேர்ந்து ஒரு பொருளோடு சேர்க்கின்ற ஒரு தன்மை வந்து இஞ்சிக்கும் பூண்டுக்கும் உண்டு. அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது அதனுடைய மருந்து குணம் பார்த்தோம்னு சொன்னால், நீங்களே சொன்னீங்க இஞ்சிக்கு வந்து ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடியது கார்மினேட்டிவ்னு ஒரு குரூப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அந்த பொருட்களுக்கு என்ன கார்மினேட்டிவ்னா, வயிறுக்கு வந்து ரெண்டு விதமான கார்க் இருக்குது. சாப்பிட்டது வந்து தொண்டைக்கு வராமல் வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்க் இருக்குது, அது அந்த இறைப்பைக்கு மேலே. இன்னொன்று வந்து இறைப்பையில் வேலை செய்ய நடக்கும்பொழுதே தடதடன்ட்டு குடலுக்கு போயிடக்கூடாது, கொஞ்ச நேரம் இறைப்பையிலேருந்து ஜீரணம் ஆகிற வரைக்கும் அது நிற்கணும் இல்லையா, அந்த பைக்குள்ளே இருக்கணும். அதனால் இன்னொரு மூடி வந்து இன்னொன்று வச்சுருக்கிறாங்க, அது வந்து பைலோரிக் ஸ்பின்ச்டர்னு பேர். இந்த ரெண்டு கார்க்கும் டைட்டாக மூடி இருந்தால் தான் சாப்பிட்ட உணவு வந்து வயிற்றுக்குள்ளே கொஞ்ச நேரம் இருக்கும். ரெண்டும் லூஸ் ஆகுதுனாக்கா வாந்தி வந்துடும் வெளியே, இல்லைன்னா சீக்கிரமே குடலுக்கு போயிடும். இது பிடிச்சி வைக்கிற அந்த கார்மினேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த கிளிப்பை வந்து கரெக்டாக டைட்டாக போட்டுறதுக்கு யாருன்னா இஞ்சி தான். அப்போ ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு இஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து ஜீரணமாகது கூட வந்து துணை செய்து இந்த கார்க்கை கெட்டியாக பிடிச்சி வைக்கும். சில பேருக்கு இந்த பிரச்சனை நெஞ்சு கரிப்புன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டதெல்லாம் தொண்டைக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும், வரும்போது புண்ணாயிடும். இது காரணம் அந்த அமிலத்தன்மை இருக்கக்கூடியது வந்து இந்த உணவு குழாயில் வந்து புண்ணு பண்ணுறதுக்கு, இதை அந்த கார்க் வந்து சரியாக மூடாமல் இருந்தால்தான். அதனால தான் இஞ்சியை வந்து நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிறோம். பூண்டில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியதுன்றதுனால, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அந்த பீட்டானின்ன்றது வந்து பீட்டா வல்காரிஸ், பீட்ரூட்டில் இருக்கக்கூடியது பீட்டானின். சர்க்கரையும் இருக்கிறது, பீட்டானின்ற ஒரு பொருளும் அதில் இருக்குது பார்க்குறோம். பூண்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உணவுக்கு வந்து வாசனை தருவது மட்டும் இல்லாமல் பைண்டிங் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ரத்தத்தினுடைய தின்னிங் ப்ராப்பர்ட்டி, ரத்தத்தினுடைய திக்னஸை குறைத்து வேகமாக தடையில்லாமல் இரத்த குழாயில் ஓடுவதற்கு வேண்டிய ஒரு தன்மை அது கொடுக்குது. அந்த தின்னிங் பிரின்சிபல் அதில் இருக்கிறதுனால கொடுக்குறாங்க. இன்னொன்று சூடு தருதுன்னு சொல்கிறீங்க. என்னுடைய நண்பர் சித்தா டாக்டர் இருக்கார், அவர் சொல்லுவார் சூடை வந்து குறைப்பதுக்கு ரெண்டு முறை இருக்குது. எரிகின்ற நெருப்பு மேலே தண்ணியை போட்டு அணைக்கிறதுங்கிறது சூடை அணைக்கிறது ஒரு முறை. இன்னொன்று சூடை தணிக்கிறதுன்னு ஒன்று உண்டு, அதில் இருக்கிற அந்த எரிபொருள் அந்த கட்டைகளெல்லாம் மெல்ல மெல்ல எடுக்கணும். எப்படி வந்து உடம்பை தணிக்கணும்னு சொன்னால் தண்ணியை கொண்டு போய் கொட்டி அதை அணைப்பதுங்கிற முறையில் தப்பு. அப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து சூடுன்ற பொருளே உங்களுக்கு வந்து ஜலதோஷத்தை கொடுக்கும். சூடை தணிக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள் ஜலதோஷத்தை உண்டாக்கிடும். ஆனால் சூடை மென்மையாக அது வந்து ஒவ்வொரு கட்டையாக உருவுன்றது வந்து ஜலதோஷத்தை கொடுக்காது, உடம்பு தணிப்பு தணிக்கூடிய. அப்படியே வந்து உடம்புனுடைய சூட்டை அதிகப்படுத்துகின்ற முறை பூண்டுக்கு உண்டு. வேகமாக பண்ணாமல் வேகமாக கொண்டு போகும். சிலது படிப்படியாக குறைக்கின்ற பொருள் வந்து திரிகடுகுன்ற சொல்லுகிற ஒரு பொருள். அந்த திரிகடுகு பொருள் வந்து உடம்பு சூட்டை மென்மையாக குறைத்து 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 கொண்டு வந்து நம்முடைய கபத்தை வந்து உண்டு பண்ணாமல் நமக்கு சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. இதை சித்தர் மருத்துவர்களை கேட்டு பார்க்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த உணவுகள் வந்து உங்களுக்கு உடம்பு சூட்டை வந்து தண்ணீர் போட்டு அணைக்காமல் மென்மையாக குறைக்கக்கூடிய தன்மை எதுக்கு உண்டுன்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தோம்னாக்கா சளி பிடிச்சிக்காமல் உடம்பு குளிர்மை செய்து கொள்ளிய முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதை நம்ம அடுத்து வாய்ப்பு வரும்பொழுது எந்தெந்த உணவு வந்து உடம்பு வந்து சளி பிடித்து கொள்ளாமல் உடம்பையும் குளிர்ச்சி செய்யக்கூடிய உணவுகள் என்ன பதார்த்தங்கள் எப்பப்பெல்லாம் சாப்பிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 2431055 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.